ஓம் நம சிவாய. ரிக்வேத பஞ்சரத்ரம் விளக்க உரை வழங்குபவர் திரு சுப்பிரமணிய சர்மா. ஓம் நம சிவாய.
ஸ்ரீமத் சிதம்பர நடராஜராஜாத் வித்யாதிபாத் விவித மங்களதான சௌந்தாத் பூர்ணேந்து சுந்தர முகாத் த்விஜராஜசூடாத் பர்காத் பரம் கிமபி தத்வமஹம் ந ஜானே. நமஸ்காரம். நம்ம ரிக்வேதத்தில் இருக்கக்கூடிய பஞ்சருத்ரங்களை பற்றி பார்த்துட்டு வரோம். நான் ஏற்கனவே சொன்னது போல் வேதத்துக்கு அர்த்தம் அப்படின்னு ஒருத்தர், இதுதான் இன்னது தான் அர்த்தம்னு எடுத்து சொல்லிட முடியாது. ஒரு ஸ்லோகமாக இருக்கட்டும், ஒரு மந்திரமாக இருக்கட்டும், ருக்காக இருக்கட்டும், நாம் அதை திரும்ப 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 சொல்லுவதால் மட்டுமே அதனுடைய உண்மையான சாரத்தை ஆத்மாவானது உணர்ந்து கொள்கிறது. நாம் இப்போ கேட்குறது எல்லாமே நமக்கு எதிர்கேள்வியை மனசில் உண்டாக்கும். ஏன்னா நம்ம வந்து இந்திரியத்தினால் பகவானை பார்த்துட முடியும், கேட்டுட முடியும், அனுபவிச்சிட முடியும்னு நினச்சிக்கிறோம். அதையெல்லாம் தாண்டி தான் பகவான் இருக்கார். அப்படிங்கும்போது அவரை அடையிறதுக்கு இது எல்லாம் ஒரு சாதனமா, இதை வச்சுண்டு இதன் மூலமாக நாம் செய்யக்கூடிய கர்மாக்கள் அவரை அடைய பண்ணுமே ஒழிய இதன் மூலமாக இதுதான் இன்னதுதான் பார்த்துட முடியாது, இன்னதுதான் கேட்டுட முடியாது. ஏன்னா கண்ணுக்கு ஒரு லிமிட்டேஷன் உண்டு, எத்தனை தூரம் பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு லிமிட்டேஷன் உண்டு. காதுக்கு இத்தனை தூரத்திலிருந்து வர சப்தத்தை தான் கேட்க முடியுங்கிற லிமிட்டேஷன் உண்டு. ஆனால் நம்ம எதை பரபிரம்மம்னு சொல்கிறோமோ, எதை பகவான்னு சொல்கிறோமோ, அதுக்கு லிமிட்டேஷனே கிடையாது. அப்படி லிமிட்டேஷன் இல்லாத ஒரு வஸ்துவை, அவிச்சின்னமான ஒரு வஸ்துவை இந்த மாதிரியான சாதனங்களை கொண்டு தெரிஞ்சிக்க முடியாது. நான் பகவானை பார்த்துட்டேன், நான் பகவானை கேட்டுட்டேன் அப்படிங்கிறதாக இந்த இந்திரியங்களின் மூலமாக நாம் அதை அனுபவிக்க முடியாது. இதை தாண்டி போனால்தான் அனுபவிக்க முடியும். அப்போ இந்த வேத மந்திரங்களுக்கு உண்டான அர்த்தங்களை நாம் காதால் ஸ்ரவணம் பண்ணுறோம். ஸ்ரவணம் பண்ணி அதுலேயே மனசு ஊறி ஸ்ரவணம் மனநம் நித்தித்தியாசனம் அப்படிங்கிற ஸ்டேஜஸ் இருக்கிறாப்புல, அதில் மனசில் நல்ல உருவேத்தி அதையே சதா சிந்தனை பண்ணின்னு இருக்கிறதுனால நாம் பகவத் ஸ்வரூபத்தை ஒரு நாள் அடைய முடியும் அப்படிங்கிறதாக தாப்பர். அனன்யாச்சிந்தையந்தோ மாம் ஏஜனா பரியுபாசத்தேன்னு பகவான் சொல்கிறது போலே அனன்ய சிந்தனை வேணும். அதுக்கு எப்படி அந்த அனன்ய சிந்தனை நம்ம சொல்கிறோமே ஒழி அது எப்படி இருக்கணும்னு ஒரு லட்சணம் சொல்கிறா. ஒரு தைல தாரை இருக்குது, ஒரு பானையில் சின்னதாக ஒரு துளை போட்டு அதன் வழியாக ஒரு தைலத்தை எண்ணெயை வந்து விடும்பொழுது அந்த தைல தாரை எப்படி அவிச்சின்னமாக வந்துட்டே இருக்கோ, அந்த ஃப்ளோ எப்படி இருக்கோ இன்டரப்ட் ஆகாமல், அதே போல் ஒரு பகவத் சிந்தனை எப்போ இன்டரப்ட் ஆகாமல் வந்துட்டே இருக்குமோ அப்போ தான் பகவானுக்கு நெருக்கத்தில் சமீபத்தில் நாம் போக முடியும். அப்போ தான் பகவான் நம்மளுடைய யோகக்ஷேமத்தை அவன் வகிக்கிறான். அனன்யா சிந்தையந்தோமாம் ஏஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யகம், நான் வகிக்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்கிறானே. யாருடைய வகிக்கிறான்? அனன்யம் அவனுடைய சிந்தனையாகவே இருக்கக்கூடிய ஒரு பக்தனுடைய யோகக்ஷேமத்தை பகவான் வகிக்கிறான். நாம் பார்த்து கொண்டே வருகிறோம் வேதமாகப்பட்டது எப்படி பகவானை துதிக்கிறது, நம்மளை துதிக்கிறதுக்கு பிரேரணை பண்ணுறது. வேதம் நாம் பகவானை துதிக்க வேண்டும் என்பதற்காக நம்மை பிரேரணை செய்கிறது. இப்படியெல்லாம் பகவான் இருக்கிறார், இன்னதாக இருக்கிறார். வேதம்ங்கிறதுக்கே நாலெட்ஜ் அப்படின்னு தான் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறான். வித் அப்படிங்கிற சப்தம் தெரிஞ்சுக்கிறோம், அதுதான் வேதம். நாலெட்ஜ் நமக்கு அறிவு, அந்த தியோ யோனஹா அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ இல்லையோ, சோதயாத்து பிரச்சோதயாத்து தூண்டி விடுங்கோ, அந்த தூண்டி விடுறது, அந்த அறிவை தூண்டி விடுவதற்காகத்தான் நம்ம எல்லா விதமான பிரயத்னங்களையும் நம்ம செஞ்சுட்டு வரோம். அதில் ஒரு சின்ன பிரயத்னமாக நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறோம் வேதமாகப்பட்டது ருத்ரரை எப்படியெல்லாம் தொழுகிறது, எப்படியெல்லாம் வழிபடுகிறது அப்படிங்கிறத பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். முதல் சூக்தம் பூர்ணமாக முடிச்சுட்டோம். இதுதான் அர்த்தமா அப்படின்னா, மேலோட்டமான அர்த்தம் நம்ம ஏற்கனவே சொன்னது போல், முழுமையான அர்த்தம் என்னைக்கு ஆத்மா உணர்றதோ, நாம் கேட்ட விஷயங்களை, நாம் பார்த்த விஷயங்களை, நாம் புரிஞ்சின்ற விஷயங்களை என்னைக்கு ஆத்மா உணர்கிறதோ அன்னைக்கு தான் முழுமையான அர்த்தம் நமக்கு லபித்ததாக அர்த்தம். அது வரைக்கும் நம்ம கேட்டுக்கிறோம், புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அந்த ரூபத்தை அடையிறதுக்கு நமக்கு அந்த அனன்ய சிந்தனைங்கிறது வேணும். மேற்கொண்டு நம்ம ரெண்டாவது சூக்தத்துக்கு போவோம். ரெண்டாவது சூக்தம் இப்படியாக ஆரம்பிக்கிறது. இமா ருத்ராய தவசே ஏக பர்தினே க்ஷயத்வீராய பிரபராமஹே மதீஹி யதா சமசத்விபதே சதுஷ்பதே விஸ்வம் புஷ்டம் கிராமே அஸ்மின்னநாதுரம் அப்படின்னு சொல்கிறது. அவன் ஏற்கனவே பார்த்துருக்கோம், தவ்யசே அப்படிங்கிறத இங்கே தவசே அப்படின்னு வருது. பெரியோன், எல்லாருக்கும் பெரியவர் அப்படின்னு சொல்கிறது. கபர்தினே அப்படின்னா சடையுடையவன் அர்த்தம். கபர்தினின்னு அம்பாளுக்கு பேர், சடையுடைய அம்பாளுக்கு கபர்தினின்னு பேர், சுவாமிக்கு கபர்தின்னு அப்படின்னு பேர், கபர்தினேன்னு கூப்பிடுறது. அந்த சடையுடையவனையும் க்ஷயத்வீராய, அதாவது வீரர்கள் எல்லாரும் ஒடுங்குதற்கு இடம், அவ்வளோ பெரிய வீரன், மாவீரன் அவன், அப்பேற்பட்ட வீரனுமாகிய பெரியோனுமாகிய தவசே ருத்ராய, ருத்ர மகாதேவனின் பொருட்டு இந்த இரு கால்கள், த்விபதே இரு கால்கள், சதுஷ்பதே நாலு கால்கள், கோ முதலான வகைக்கு நாலு கால்கள், மனுஷாளுக்கெல்லாம் ரெண்டு கால், முன்னாடி நிருப்யகா கவே அப்படின்னு சொன்ன மாதிரி இங்கே த்விபதே சதுஷ்பதேங்கிற பதங்களை உபயோகம் பண்ணுறது வேதம். யதாஷம் அசத்து அப்படின்னு சொல்கிறது. இந்த எல்லா ரோகங்கள்லாம் வரதே இதற்கு சாந்தியாக இருக்கணும். இமா மதீஹி, இந்த தோத்திரங்கள், இந்த மதீஹிங்கிறத இந்த இமாஹா, இந்த அழகிய ஸ்தோத்திரங்களை மதீஹி, நம்மளுடைய புத்தியினால் சுவாமியை தெரிஞ்சுட்டு நம்ம துதிக்கிறோமே, இது பிரபராமஹே நன்னா பண்ணுறோம் நாங்கள். பிரபராமஹே பகுவச்சனம், பிரபராமஹே நாங்கள் செய்கின்றோம். அஸ்மின்னு கிராமே, இந்த கிராமத்தில், விஸ்வம், விஸ்வம்னா அனைத்தும், அநாதுரம்னா பிணிகள் அற்றவைகளாக இருக்க வேண்டும். ஆக பொதுவாக இந்த மொத்த ரிக்குனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடிய பசுக்கள், எருமை, மிருகங்கள், மனிதர்கள், என த்விபதே ரெண்டு கால் உள்ள பிராணிகள், நாலு கால் உள்ள பிராணிகள்னு சொன்னதுனால மனுஷாலையும் சேர்த்து சொல்கிறது, எல்லாம் பிணி இல்லாதவர்களாக வளர வேண்டும், வியாதி வெக்க இல்லாமல், நோய் நொடி இல்லாமல் வளர வேண்டும் அப்படின்னு ருத்ரனை பிரார்த்திக்கிறது இந்த ரிக்கில். மேற்கொண்டு இருக்கிற ரிக்குகள் வந்து நாம் மேற்கொண்டு பார்ப்போம். நம சிவா.